நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் தரும் அன்பு கட்டளையை மனதில் ஏற்போம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசு இராவுணவின் போது தன் சீடர்களுக்கு கூறிய வார்த்தைகளின் ஒரு பகுதி. தன் சீடர்கள் இனி உடலளவில் தன்னை காண மாட்டார்கள் என்று அறிந்த இயேசு அவர்கள் உள்ளத்தளவில் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து சில வழிமுறைகளை அவர்களுக்கு இந்த நற்செய்தியிலே கற்பிக்கிறார். அவற்றை ஆழமாக நாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். இயேசு தன் சீடர்களுக்கு 3 பணிகளை கொடுக்கிறார். 1, தான் அவர்கள் மேல் அன்பு கொண்டிருப்பது போல பிறரை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். 2, அவர்கள் கனி தர வேண்டும். 3, இயேசுவின் பெயரால் தந்தையிடம் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். 1, தான் அவர்கள் மேல் அன்பு கொண்டிருப்பது போல பிறரை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்விலே கடவுளின் அன்பை வெளிப்படுத்தியவராயிருந்தார். தன் போதனைகளில் தன் புதுமைகளில் இறைவனின் அன்பை வெளிப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 5:44 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்றிருந்த சட்டத்தை இயேசு, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார் என்றால், மத்தேயு நற்செய்தி 15:12, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று யோவான் நற்செய்தி இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார். லேவியருடைய நூல் 19:18 நாம் பார்க்கிறோம், உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கடவுள் கூறுகிறார். ஆக பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் தன் மீது அன்பு கூறுவது போல பிறர் மீது அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ன கூறுகிறார், நான் உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்கள் பிறரிடம் அன்பு கூறுங்கள் என்று கூறுகிறார். இதுவே அன்பின் கட்டளை என்று அவர் சீடர்கள் முன் வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அன்பு என்பது முதலில் உணரப்பட வேண்டும், பிறகு அன்பு என்பது பிறருக்கு காட்டப்பட வேண்டும், செலுத்தப்பட வேண்டும். அன்பு ஒருவர் தன்னில் உணர வேண்டும், ஒருவர் இயேசுவின் அன்பை உணர வேண்டும். இந்த இரண்டும் தான் பிறருக்கு அன்பு காட்ட வழிவகையை செய்கின்றன. சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. முதலில் நாம் நம்மை அன்பு செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களாக இருக்கின்றோமா? இயேசுவை அன்பு செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களாக இருக்கின்றோமா? என்னை பல வகையை வாசன திரவியங்களால் அழகுபடுத்தினாலும், பல வாசன திரவியங்களை நான் பயன்படுத்துவதாலும், என்னுடைய முகத்தை அழகுபடுத்துவதாலும், அழகான ஆடைகளை அணிவதாலும் நான் என்னை அன்பு செய்துவிட்டேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள் அல்ல. மாறாக, எப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை நான் கண்டறிகின்றேனோ, எப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து அதை எப்படி நான் திருத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேனோ, அதை திருத்திக் கொள்ள முடியாத பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் வளர்த்து கொள்ளுகின்றேனோ, அப்பொழுது நான் என்னை அன்பு செய்கின்றேன் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் நாம் நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்மை முழுவதுமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இயேசுவை அன்பு செய்வது. இயேசுவின் அன்பை மறந்துடுவாயா என்று பாடல்களை நாம் பாடுகின்றோம். அன்பே கல்வாரி அன்பே என்று பாடல்களை பாடுகின்றோம். இந்த பாடல்களை பாடுவதனால் நாம் இயேசுவை அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் அல்ல. மாறாக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு இறந்திருக்கிறார், எனவே நம்முடைய பாவங்களை எவ்வாறெல்லாம் நீக்க முடியும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்து எப்பொழுது நாம் வெளிவர முடியும், எப்படி அதிலிருந்து நாம் வெளிவந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும் என்று நினைக்கின்றோமே, அப்பொழுது தான் நாம் இயேசுவை அன்பு செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வெறும் பாடல்களை பாடிவிட்டு சென்றது மட்டுமல்ல, ஆக பிறரை அன்பு செய்வதற்கு நாம் முதலில் நம்மை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்வதற்கு நாம் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். இதை செய்யும் பொழுதுதான் நாம் இரண்டாவது நிலைக்கு கடந்து செல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நிலை என்னவென்றால் கனிதருதல். நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்ததே கனிதருவதற்கு தான் என்று இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார். கனிதருவது மட்டுமல்ல, அதிலே நிலைத்திருப்பது. ஒரு காலத்தில் நான் கடவுளுக்காக வாழ்ந்தேன், கடவுளுடைய செயல்களை நான் செய்தேன், பிறகு கடவுளுக்காக வாழவில்லை. காரணம், என் வாழ்விலே துன்பம் வந்தது, கடவுள் என்னை கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய வாழ்விலே அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தன, கடவுள் என்னை கண்டுகொள்ளவில்லை. எனவே நான் கடவுளுக்குரிய காரியங்களை செய்ய மாட்டேன், கனி தர மாட்டேன் என்று நாம் நின்று விட்டோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் கனி தருவதற்கு மனம் வரவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் கனி தர முயற்சிக்கவில்லை என்று அர்த்தம். பிறகு எப்படி நாம் அந்த கனிதருதலில் நிலைத்திருக்க முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக இயேசு கூறிய காரியம் என்னவென்றால், இயேசுவின் பெயரால் தந்தையிடம் ஜெபிக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே நாம் நினைத்திருப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தையே நீ கேட்பதில்லை, எத்தனையோ நாட்கள் நான் நோன்பிருந்து என்னுடைய குடும்பத்து பிரச்சனைகளுக்காக நான் ஜெபித்திருக்கின்றேனே, எத்தனையோ நாட்கள் பல நாட்கள் பக்தி முயற்சிகளை நான் ஏறெடுத்திருக்கின்றேனே, என்னுடைய ஜெபத்திற்கு ஏன் நீர் செவிசாய்க்கவில்லை என்று கூறுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. ஒழுங்காக நாம் நம்முடைய காரியங்களை செய்யாமல் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன காரியங்கள்? என்னை நான் அன்பு செய்கின்றேனா? இயேசுவை நான் அன்பு செய்கின்றேனா? அவரின் அன்பை என்னுடைய வாழ்விலே நான் உணர்ந்திருக்கின்றேனா? கனிதருகின்றேனா? கனிதரக்கூடிய அந்த நிலையிலே நான் நிலைத்திருக்கின்றேனா? இதற்கு பதில் ஆம் என்று நம்முடைய மனது சொல்கிறது என்றால், நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இயேசுவின் பெயரால் நான் கேட்பது அனைத்தும்
கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படாவிட்டாலும் நாம் கடவுள் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து போக மாட்டோம். அதுதான் இயேசு கூற வரக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அன்புக்குரியவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் அன்பு செய்கின்றேனா? பிறரை, கடவுளை, என்னை அன்பு செய்கின்றேனா? அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கின்றேனா? அப்பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம், நாம் நம்மை அன்பு செய்யவில்லை என்ற அர்த்தம், நாம் கனிதரவில்லை என்ற அர்த்தம், நாம் அதில் நிலைத்திருக்கவில்லை என்ற அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். தான் அவர்களை விட்டு பிரிய போகிறேன் என்று உணர்ந்து அவர்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். என்ன காரியங்கள்? இயேசுவை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். முதலில் அந்த அன்பை பிறருக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால், அன்புக்குரியவர்களே, அவர்கள் கனி தர வேண்டும். அந்த கனிதருதலிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, தந்தையின் பெயரால், இயேசுவினுடைய பெயரால் அவர்கள் தந்தையிடம் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும் என்பதை இயேசு கூறுகிறார். சீடர்கள் தன்னுடைய வாழ்விலே இதை உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தார்கள்? அவர்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் செய்த புதுமைகளை கடவுள் கண்ணோக்கி பார்த்து அந்த புதுமைகளை ஆசீர்வதித்தார், மக்களை ஆசீர்வதித்தார். எப்படி நடந்தது? அன்புக்குரியவர்களே, அவர்கள் தன்னை அன்பு செய்தார்கள், தங்களை அன்பு செய்தார்கள், இயேசுவை அன்பு செய்தார்கள். கனி தர வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களிடத்திலே நிறைவாக இருந்தது. எனவே தான் அந்த காரியங்கள் நடைபெற்றன. நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, இயேசு சீடர்களுக்கு சொன்ன அந்த காரியங்களை, அந்த மூன்று பணிகளை இன்று நமக்கு முன்பாக வைக்கிறார். நாம் நம்மை அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோமா? நாம் இயேசுவை அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோமா? இயேசுவினுடைய அன்பை உணர்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இயேசு விரும்பக்கூடிய அந்த கனி கொடுப்பு மக்களாக வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா? அப்பொழுது அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். கேட்கப்படாவிட்டாலும் நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் ஆழமானதாக இருக்கும். சீடர்கள் இதை செய்தார்கள். சீடர்களாக வாழ விரும்பக்கூடிய நம் அனைவரையும் பார்த்து இயேசு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் விரும்புகின்றோமா? தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினா. எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினா. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே வாழ்த்துவதாவது.
தூயவர் 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 வான்பா